வாரம் ஓர் அலசல், வறுமை ஒழிய என் பங்கு. அந்த பணக்கார வீட்டில் ஒவ்வொரு நாளும் அறுசுவை விருந்துதான். அந்த வீட்டில் வேலை செய்யும் ஏழை சிறுமி ஒருவர் தினமும் உணவுகளை மேஜையில் எடுத்து வைத்துவிட்டு அவர்கள் சாப்பிடுவதை மறைந்திருந்து பார்த்து ஏங்குவார். அன்று மட்டன் பிரியாணி. அந்த குடும்பத்தினர் சாப்பிட்டு முடிந்ததும் வீட்டு எஜமானி அச்சிறுமியை கூப்பிட்டு சாப்பாட்டு தட்டை எடுத்து வரச் சொன்னார். அட, நமக்கு இன்று பிரியாணி என்று ஆசையோடு தட்டை நீட்டினார் சிறுமி. ஆனால் அதில் மீதமிருந்த பிரியாணியை வைத்து அதை செல்ல நாய்க்கு வைக்கும்படி கூறிவிட்டார் எஜமானி. தனது வீட்டில் பசியால் வாடும் நோயாளி அம்மாவையும் தம்பியையும் நினைத்து மனதில் அழுது கொண்டே நாய்க்கு அந்த சாப்பாட்டை வைத்தார் சிறுமி. பின்னர் அச்சிறுமிக்கு குளிர்சாதன பெட்டியில் இருந்த பழைய சோறு மட்டுமே அன்று கிடைத்தது. பசியோடு வீட்டுக்குச் சென்ற சிறுமி தான் கொண்டு போயிருந்த சிறிதளவு அரிசியை சமைத்து அம்மாவுக்கும் தம்பிக்கும் பரிமாறினார். தனது தட்டில் சிறிதளவு சோற்றை வைத்து சாப்பிட துவங்கிய போது, "அக்கா, பசிக்குது, சோறு வேணும்" என்று கேட்டான் தம்பி. தனது தட்டில் இருந்ததையும் தம்பிக்கு கொடுத்துவிட்டு தண்ணீரை குடித்து பசியோடு அன்று உறங்கச் சென்றார் சிறுமி. அன்புள்ளங்களே, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ வீடுகளில் இந்த நிலையை நாம் காணலாம். இந்த வறுமை நிலையை ஒரு கவிஞர் இணையத்தில் இப்படி பதிவு செய்திருக்கின்றார்.
எழில்மிகு வாழ்க்கை எனக்கு வரும் நாள் எதுவோ ஏக்கத்தில் தவிக்கின்றேன். ஏன் இந்நிலை வந்ததோ? எண்ணங்கள் ஓடும் எனக்குள் ஆயிரம் கேள்விகள். ஏனோ விடையில்லை. எந்த பாவமும் எந்த தவறும் நான் செய்யவில்லை. ஏறாத கோவில்கள் ஏறித்தான் இறங்குகிறேன் நாளும். என்னோடு ஒட்டிய என்னுயிர் பசியில் அழுதிட ஏசுகிறேன் இறைவனை. அவன் கேட்கவும் இல்லையே. எத்தனை பூக்கள் என்னை போன்று இவ்வுலகில் வாழுமோ? ஏனமேந்தி நித்தமும் ஏளன பார்வைகளால் சாகுமோ? எரிதழல் உள்ளத்தில் எரிந்திட எந்திரமாய் அலைகிறேன். ஏற்றம் பெறாதோ ஏழையின் இந்த வாழ்வு.
அன்பர்களே, அக்டோபர் 16 உலக உணவு தினம், அக்டோபர் 17 உலக வறுமை ஒழிப்பு தினம். இந்த இரண்டு தினங்களையும் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் அடுத்தடுத்து குறித்து இத்தினங்களுக்கென கருப்பொருள்களையும் அறிவித்து உலகினர் எல்லாரும் இந்நாட்களை கடைபிடிக்க அழைப்பு விடுத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நாடுகளும் இந்நாட்களை தவறாமல் கடைபிடித்து வருகின்றன. வறுமையின் எல்லா வகையான வடிவங்களையும் அகற்றுதல் என்ற தலைப்பில் 2016 ஆண்டின் வறுமை ஒழிப்பு நாள் இத்திங்களன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்த இரண்டு உலக நாட்களை முன்னிட்டு உணவு வறுமை பற்றிய பல புள்ளி விவரங்களை ஐநாவும் ஊடகங்களும் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகின்றன. கடந்த வாரத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் உலகில் ஏறக்குறைய 160 கோடி பேர் வறியவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. 2050 ஆண்டுக்குள் உலக மக்கள் தொகை 960 கோடியாக உயரும். அதற்குள் உணவு உற்பத்தியும் ஏறக்குறைய 60% அதிகரிக்கப்பட வேண்டும். அதே நேரம் உலக அளவில் உற்பத்தியாகும் மொத்த உணவுப் பொருட்களில் 1/3, அதாவது ஆண்டுக்கு 130 கோடி டன்கள் வீதம் சேதமடைகின்றன மற்றும் வீணாக்கப்படுகின்றன. அழுகிப்போன உணவுப் பொருட்களிலிருந்து வெளியாகும் மீத்தேன் வாயு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை விட 25 மடங்கு வீரியம் கொண்டது. 2030 ஆண்டுக்குள் உலகில் வறுமையே இல்லாமல் ஆக்குவதற்கு காலநிலை மாற்றம் ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது என்று FAO எனும் ஐநாவின் உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் கூறுகின்றது. அடுத்த 15 ஆண்டுகளுக்குள் உலகில் வறுமையை ஒழிப்பது என 193 நாடுகள் கடந்த ஆண்டில் நடந்த ஐநா மாநாட்டில் அறிவித்தன. ஆனால் உலகில் வறுமையை முற்றிலுமாக ஒழிக்க முடியவில்லை என்றே இந்திய அரசு தலைவர் உட்பட பல தலைவர்கள் சொல்லுகின்றனர்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் உலக உணவு நாளை முன்னிட்டு வெளியிட்ட செய்தியிலும் பசிக்கொடுமையை அகற்றுவதற்கு உலகில் எடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளை குறிப்பிட்டு அவற்றை ஊக்கப்படுத்தியுள்ளார். மேலும் இந்ஞாயிறு மூவேளை ஜப உரையின் இறுதியில் இத்திங்களன்று கடைபிடிக்கப்பட்ட உலக வறுமை நாளை குறிப்பிட்டு பேசினார். வறுமை ஏராளமான நம் சகோதர சகோதரிகளை மாண்பிழக்கச் செய்கின்றது, அவர்களை புண்படுத்துகின்றது மற்றும் உயிரை பறிக்கின்றது. எனவே இம்மக்களின் குடும்பங்களுக்கு ஆதரவாகவும் வேலைவாய்ப்புகளை வழங்கவும் தீர்வுகள் காணும் நன்னெறி மற்றும் பொருளாதார சக்திகளோடு எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் உலகினர் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார்.
Uniamo le nostre forze morali ed economiche per lottare insieme contro la povertà che degrada, offende e uccide tanti fratelli e sorelle, attuando politiche serie per le famiglie e per il lavoro.
அன்பர்களே, வறுமையை எப்படி விவரிப்பது? அது எப்படி உருவாகின்றது? வறுமையை ஏழ்மை, இல்லாமை, எளிமை என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஈரான் நாட்டின் முன்னாள் அமைச்சரும் ஐநாவில் பணியாற்றியவருமான மஜித் ரஹ்னேமா என்பவர் வறுமையை ஒழிப்பது குறித்து பணியாற்றி வருபவர். இவர் வறுமை எளிமையை பின்தொடரும்போது என்ற தனது நூலில் சுயமாக தேர்ந்தெடுக்கப்படும் ஏழ்மை, ஒற்றுமையாக கூடி வாழ்பவர்களின் ஏழ்மை, நவீன ஏழ்மை என மூன்று விதமான ஏழ்மைகள் பற்றி பேசுகின்றார். சுயமாக தேர்ந்தெடுக்கப்படும் ஏழ்மை என்பது அடிப்படையில் எளிமையான வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை நிலைதான் பல பண்பாட்டாளர்களையும் உருவாக்கியிருக்கின்றது. அடுத்து ஒற்றுமையாக கூடி வாழ்பவர்களின் ஏழ்மை என்பது உலகை பற்றிய ஆன்மீக முறையிலான பார்வையை சார்ந்தது. மூன்றாவதாக நவீன ஏழ்மை என்பது சமூக பண்பாட்டு உறவுகளையெல்லாம் தன்னுடைய சுய நலத்துக்காக பயன்படுத்தி கொள்ளும் பொருளாதார மேலாதிக்கத்தின் நேரடி விளைவு. உண்மையில் தனி மனிதர் ஒருவரின் உள் உலகம்தான் அவர் உணரும் ஏழ்மையையோ செல்வத்தையோ நிர்ணயிக்கின்றது. அவசியம் எது, மிகையானது எது என்பதை தீர்மானிக்க வேண்டியது அவனுடைய உள் உலகம்தான் என்கின்றார் ரஹ்னேமா. ஆம், நாம் ஒவ்வொருவரும் தனது அக உலகத்தை சிந்திக்க வேண்டும்.
அன்பு இதயங்களே, உணவு வீணாவதை தடுக்கவும் பசியே இல்லாத நிலையை உருவாக்கவும் வறுமை நிலையை அகற்றவும் நம் பங்கு என்ன, நம் முயற்சிகள் என்ன? நாம் பொருட்களை வாங்கும் போதும் அவற்றை பயன்படுத்தும் போதும் உணவை சமைத்து உண்ணும் போதும் நம்மை சுற்றியிருப்பவர்களை நினைத்து பார்ப்போம். வாழ்க்கையில் எது மகிழ்வை கொடுக்காதோ, எது அழகை கொடுக்காதோ, எது நிம்மதியை கொடுக்காதோ அதை நீக்கிவிடுவதுதானே நலமான வாழ்வு வாழ உதவும்.
ஆறாம் வகுப்பு ஆசிரியர் மரங்களை பற்றி பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது ஒரு மாணவன், சார், மனுஷங்கள்லாம் 80-90 வயசானதும் இறந்து போயிடுறாங்க, ஆனால் இந்த மரங்க மட்டும் எவ்வளோ வயசானாலும் சாகிறதே இல்லை, அது மாதிரி மனுஷங்களும் சாகாமலே வாழ முடியாதா என்று கேட்டான். அதற்கு ஆசிரியர், மனிதனா பிறந்தா இறந்துதான் போகணும் என்பது நியதி, ஆனால் வாழுற காலத்தில் நல்ல முறையாக வாழ்ந்தோம்னா இறந்த பின்னாடியும் வாழலாம் என்றார். அப்போது வகுப்பில் ஒரு மாணவர், இறந்த பின்னாடி பேயாத்தான் வாழலாம் என்று சொல்ல எல்லாரும் சிரித்தனர். உடனே ஆசிரியர், அன்னை தெரேசா இறந்து ரொம்ப வருஷமாச்சு, ஆனாலும் இன்னைக்கு வர நாம யாருமே அவரை மறக்கலை. அவங்க பற்றி பாடத்தில் படிக்கின்றோம், அவங்களோட உருவத்தை சிலையாகவும் ஃபோட்டோவும் வச்சுருக்கோம். அது மட்டுமல்லாமல் புனிதர் பட்டம் வேற கொடுத்துருக்குறோம். இதுக்கு காரணம் என்ன? அவங்க வாழ்ந்த காலத்தில் ஏழை எளியோருக்கும் நோயாளிகளுக்கும் சுயநலம் இல்லாமல் செய்த உதவிதான் காரணம். நீங்களும் இறந்த பின்னாடி வாழணும்னா வாழுற காலத்தில் நல்ல மனிதனாக வாழணும். கவியரசு கண்ணதாசன் அவர்களும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம்னு எவ்வளவு காலத்திற்கு முன்பே அழகாக பாடியிருக்கிறார். அதனால் மாணவர்களே, வாழும் போதே பிறருக்கு பயன்படும் நல்ல வாழ்வு வாழுங்கள் என்றார் ஆசிரியர். அன்பு இதயங்களே, எவன் ஒருவன் மனதுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும் சக்தி பெற்று எப்பொழுதும் மனதை ஊக்குவிக்கும் உற்சாகமூட்டும் நம்பிக்கை மிகுந்த எண்ணங்களாலேயே தன்னை நிரப்பிக் கொள்கின்றானோ அவன் வாழ்க்கையின் ஒரு பெரும் புதிரை விடுவித்தவன் ஆவான் என்கின்றார்கள். எனவே நாம் நம்மை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்காமல் நம் பார்வையை விசாலமாக்குவோம். நம்மை சுற்றியுள்ள உலகை பார்ப்போம். நமக்கும் கீழே பசி பட்டினியால் வாடும் உள்ளங்களை நினைத்து பார்ப்போம். வறுமை வாட்டுகின்றதே என்று அதிலே மூழ்கிவிடாமல் அதிலிருந்து எழும் வழிகள் பற்றி சிந்தித்து செயல்படுவோம்.
உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே.
உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே.
வறுமை ஒழிய என் பங்கு. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.